కాతే గంతా ధనగత చింతా వాతుల కిం తవ నాస్తి నియంత త్రిజగతి సర్జన సంగతి రేఖా భవతి భవర్ణవతరణే నౌకా జటిలో ముండి లుంఛిత కేశః కాషాయంబర బహుకృత వేషః పశ్యన్నపి చ న పశ్యతి మూఢః ఉదర నిమిత్తం బహుకృత వేషః అంగం గలితం ఫలితం ముండం దశన విహీనం జాతం తుండం వృద్ధో యాతి గ్రహీత్వా దండం తదపి న ముంచత్యాశాపిండం భజ గోవిందం భజ గోవిందం గోవిందం భజ మూఢమతే. మోహముద్గర ప్రకరణత్తుల 13 శ్లోకం వరకే నేతి పాత్రం. 13వ శ్లోకత్తుల மறுபடியும் அந்த சத்சங்கத்தை பற்றி விசேஷமாக பேசியிருக்கார். த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. பவார்ணவம் சம்சார சமுத்திரம், பிறந்து இறந்து பிறந்து இறந்து என்ன சாதிச்சோம் தெரியல. பவார்ணவம் பவசமுத்திரத்தில் பிறந்தோம், கொஞ்ச நாள் இருந்தோம், வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியாமல் காலமாயிட்டு. இந்த மரணம்ங்கிறது இருக்க பார்த்தேலாம் அது எப்படி வரும்னு தெரியல. சில பேர் போனால் தேவையில்லைன்னு அவளே நினைக்கிறேன். உடம்பு வந்து தாங்க முடியாமல் ஊரில் இருக்கிறவளுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துண்டு நம்ம போனால் தேவையிலேன்னு சில பேர் நினைக்க, அப்படி கஷ்டமாக இருக்குது. அவைகளை பார்த்து தான் சில பேர் என்ன பண்ணுறா, அனாயாசேன மரணம் வினாத இன்யேன ஜீவனம் தேகிமே கிருபையா சம்போ தவ பக்திர சஞ்சல அப்படின்னு தினம் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். பரமேஸ்வரனை போய் எனக்கு அனாயாசமாக மரணத்தை கொடு, இதையும் கேட்கணும். நீங்கள் கேட்காமலே கிடைக்கிறதுன்னா மரணமானது நிச்சயம் உண்டு. ஆயாசத்தோட மரணமா அனாயாசத்தோட மரணமா யாருக்கு தெரியும்? அவாவா பண்ணிட்ட பிராரப்தத்தை அனுசரிச்சுத்தானே வரும். இவைகள்லாம் ஏன் கேட்கணும்? ஏன்னா பயந்து இருக்கா, அனாயாசமாக இப்படி நம்ம மரணம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குமோன்னு பயப்படுறேன். ஞாபகம் வச்சுங்கோ, மரணத்தை தாண்ட முடியாது. யாராக இருந்தாலும் பிறந்தவனெல்லாம் மரணத்தை அடைஞ்சித்தான் ஆகணும். பிறவின்னா இது பிறவியோ மரணமோ எதற்குன்னு நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிப்போம். ஆத்மாவுக்கு பிறவியும் இல்லை மரணம் இல்லை. எதற்கு பிறவி எதற்கு மரணம்? சரீரம் அபிசம்பத்தியமான ஜாயமானஹா ஸ்ருதி சொல்றது, பிறக்கிறான் என்று சொன்னானேயானால் சரீரத்தை எடுத்துக்கொள்கிறான். அவ்வளவு. உத்கிராமன் மிரியமானஹா, இந்த சரீரத்திலிருந்து கிளம்பினா அதுக்கு மரணம் இருப்பு. ஸோ இந்த சரீரம் பிறந்தால் பிறந்தது, சரீரத்திலிருந்து பிராணம் கிளம்பினா போயிட்டான். பிறவி எப்படி நடக்கிறது? அம்மா வயத்துக்குள்ள அந்த வீரியமானது போனதுமே 5வது நாள் அந்த கலலம் புத்புதம்னு எலுமிச்சம்பழம் அளவுக்கு உண்டார். அதுலேருந்து 15 நாள் ஆனதுமே அங்கேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் வளர்றது. 3வது மாதத்தில் கண் காது மூக்கு நாக்கு இவைகளுடைய கோளக்கங்கள் உண்டாகிறது. கோளக்கங்கள் ஸ்பேசஸ். அதுக்கப்புறம் 5வது மாதம் வந்ததுமே அதுக்குள்ள அந்த ஆத்மாவுடைய சக்தியானது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்பொழுதுதான் வயத்தில் அந்த குழந்தையானது இடது பக்கம் திரும்புறதோ வலது பக்கம் திரும்புறதோ ஆரம்பிக்கிறது. இடது பக்கம் திரும்பினேயானால் ஆண் குழந்தை, வலது பக்கம் திரும்பினா பெண் குழந்தைம்பார். இதெல்லாம் யார் கவனிக்கிறது? அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். அந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடியதான வலியோ கவலையோ சந்தோஷமோ, சந்தோஷமும் உண்டு. அதனால் இவைகள்லாம் நோட் பண்ணுறது இல்லை, உணவும் முடியாது. இந்த சரீரத்துக்குள்ள கால் கட்டவர்கள் எங்கே உண்டாக போகிறதோ அந்த இடத்துலேருந்து பிராணன் உள்ளே போகிறது. ஒவ்வொருத்தருக்கும் பிராணமானது எங்கேருந்து உள்ளே போகிறது, எந்த இடத்துல கால் கட்டவரல் உண்டாக போகிறதோ, வலது கால் கட்டவர் அது சொல்லும், அதுலேருந்து பிராணன் உள்ளே போகிறது. ஏதையே வசீமானம் வித விபத்யா ஏதையா துவாரா பிராபத்யதா அப்படின்னு உச்சங்குடி வழியாக அந்த ஆத்மாவார உள்ளே போகிற. இவன் ரெண்டு பேரும் எங்கே சேர்றா? இதயத்தில் சேர்றா. பிராணனோ அல்லது ஆத்மாவோ ரெண்டு பேரும் ஒருத்தர் கால் கட்டவரல் வழியாகவும் இன்னொருத்தர் தால் உச்சங்குழி வழியாகவும் ரெண்டு பேரும் உள்ளே போகிறார். போயிட்டு இதயம் உண்டாகக்கூடியதான இடத்துல வர மீதி அவயவங்கள் எல்லாம் அஞ்சாவது மாதத்துலேருந்து அந்த குழந்தைக்கு உண்டாகுது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறோம். அதுலேருந்து அம்மா உட்கொண்டதான ஆகாரம்தான் அந்த குழந்தைக்கு ஆகாரமாக இருக்குது. இப்படி இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா போடுறது பார்த்தீங்களா, அதுக்குத்தான் ஜன்மான்னு பேர். ஆக்சுவலாக அம்மா சரீரத்திலேருந்து வெளியில் வரான்னு சொல்கிறா பார்த்தீங்களா, அது ஜாதகத்துக்கு எடுத்துக்கிற பிறந்த டைம் என்ன பர்த் டைம்னு. நியாயமாக முதல் ஜென்மாவானது அம்மா வயிற்றுக்குள்ளே போன சந்தர்ப்பம். அதற்கு பிறகு அம்மா சரீரத்திலேருந்து வெளியில் வரான் பார்த்தீங்களா, அது தத்வித்வீயம் ஜென்மா, ரெண்டாவது ஜென்மா. மூணாவது ஜென்மா சின்னர் இவருடைய அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இங்கே காலமாக இன்னொரு இடத்துல போகிறார் பார்த்தீங்களா, அதுக்கு மூணாவது ஜென்மம் அப்படின்னு ஐத்தரிய உபநிஷத்தில் இந்த விஷயம் சொல்கிறோம். ஸோ ஜென்மான்னு சொன்னால் இந்த சரீரத்துக்குத்தான் ஜென்மம், ஆத்மாவுக்கு இல்லை. அதே போலயே மரணம்னு சொன்னால் என்ன, மரணத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கலையே. மரணம்னு சொன்னால் இந்த ஸ்தூல உடல் இருக்க பார்த்தா, இந்த பூத உடல் இருக்க, இதிலிருந்து லிங்க சரீரம் அப்படின்னா உங்கள் மனசானது இங்கேருந்து கிளம்பி போகிறதுக்குத்தான் மரணம்னு பேர். மனசு பிராணன் இவைகள்லாம் தமுத் கிராமந்தம் பிராணோ நூத் கிராமதீ. இவன் பிராணனை விடுற காலத்தில் இவனோட என்னென்ன உண்டா, என்னென்ன போகிறது, உபநிஷத்து எவ்வளோ கிளியராக சொல்கிறது தெரியுமோ. தமுத் கிராமன் தம் பிராணோ நூத் கிராமதி. இவன் கிளம்பணும்னு தீர்மானம் பண்ணியாச்சுன்னா பிராணம் இவனோட கிளம்பு, ஜீவனோட பிராணனும் கிளம்புறது. பிராணமனு உத்கிராமந்தம் சர்வே பிராணா அனுத்கிராமந்தி. இந்த பிராணம் கிளம்புற காலத்தில் சர்வே பிராணா, கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் கையை காலு இவைகள்லாம் கிளம்புறது. கை காலன்னு சொன்னால் இந்த ஸ்தூல சரீரம் இல்லை, கையில் பிடிக்கிற சக்தி போயிடுறது, காலில் நடக்கக்கூடியதான திறமாய் போயிடுறது. இவைகள்லாம் கிளம்பி பிராணனோடு சேர்ந்து பஞ்சபூதங்களும் அதுக்குள்ளே இருக்க அதையும் கிளம்பி இவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இது இவன் பண்ணக்கூடிய எப்போ இந்த பூத உடலை விட்டு கிளம்பித்தோ அது எப்படி எப்படி கிளம்புறது, எல்லாமே இதயத்துக்குள்ளே போய் சேர்றது, எல்லாம் ஒன்றா போன பிறகு அந்த இதயத்திலேருந்து வெளிக்கிளம்புறது, கண்ணு வழியாகவோ காது வழியாகவோ மூக்கு வழியாகவோ ஏதோ ஒரு வழியாக பிராணன் போகிறது. ஆனால் உச்சங்குடி வழியாக போகிறது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியமானது, ரொம்ப தபஸ் பண்ணின வாழ்க்கைத்தான் அது போகும். ஜபம் பண்ணிகிட்டே இருக்கா பார்த்தீங்களா, அவளுக்கு அந்த வழியாக போகுமே ஆனால் அவள் பிரம்மலோகத்துக்கு போய் சேர்றா. அந்த பிரம்மலோகத்தை போனவன் என்ன பண்ணிருக்கான்னார், அங்கேயே இருக்க அவள் திரும்பி வர்றதில்லை, அங்கே போய் அங்கே வேதாந்தத்தை கேட்டு சனக சனந்தநாதிகள் சொல்லிகிட்டே இருக்கா, கேட்டு அங்கேயே ஞானத்தை அடித்து அப்படியே சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாத்மனா பிரதபரம் யாந்தி அப்படின்னு சொல்கிறது. அது வழியாக அப்படியே மோட்சத்தடையரா திரும்பி வர்றதில்லை. மீதி எல்லோரும் திரும்பி வர சார் எங்கே வரான்னார் அது தெரியாதுன்ட்டு. அட்ரஸ் திரும்பி தெரியுமா, நமக்கு ஏதாவது ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் ஏதாவது பண்ண முடியுமா, என்இஎஃப்டிங்கிற அளவு அப்படி ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம குழந்தைகளை பார்க்கலாமா, போன ஜென்மாவும் அதுக்கு முன் ஜென்மாவில் இருக்கிற குழந்தைகளை பார்க்கலாமா. இப்போவே விரோதம், லவ் மேரேஜ் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அம்மா அப்பா ஒத்துக்கலை வேண்டான்னு சொல்லிட்டு அமெரிக்கா போயிட்டா, ரெண்டு பேரும் உத்தியோகம் பண்ணிருக்கா, ஆனந்தமாக இருக்கா. அண்ணா தான் இருந்தது, ஒரு குழந்தை பிறந்தமே அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ஆள் தேவை. ஒரு ஆறு மாதம் பொண்ணுனுடைய அம்மா அப்பா, ஒரு ஆறு மாதம் பையனுடைய அம்மா அப்பா, என்ன பண்ணுறது, அவங்களாம் ரெண்டு பேராலையும் பார்க்க முடியல. மறுபடியும் சம்பந்தம் ஏற்பட்டது, மறுபடியும் ஏதோ இருக்குது, வேணும்னா நாங்கள் வேணும், வேண்டான்னா நாங்கள் வேணாம், இப்படின்னு இவாளுக்கு ஒரு கவலை அவளுக்கு ஒரு கவலை, உங்களுக்கு நாங்கள் பண்ணலையா நாங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு கவலை. இவைகள்லாம் லோகத்தில் பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ. ஆனால் விவகாரம் என்னாச்சுன்னர், போன ஜென்மாவில் நமக்கு யார் குழந்தைகள்னு பார்த்தா அவளோட மறுபடியும் ஒரு இன்டிமசி வருமா இல்லை கோபம் வருமா தெரியல, தெரியாது. ஏன்னா மனுஷியாளுடைய மனசு எப்படி இருக்குன்னு தெரியல பார்த்தல. அப்படி இங்கேருந்து போனதுமே இந்த கனெக்ஷன்லாம் கட் ஆயிடும். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்துருக்கோம், பிறவி என்றால் பூத உடல் பிறக்க ஆரம்பிப்பது, மரணம் என்றால் பூத வித உடலோட சம்பந்தத்தை விடுவது. நம்ம உலகத்தில் உங்கள் சம்பந்தமெல்லாம் எப்படி வந்திருக்க, இந்த சரீரத்தினால். சரீரம் பிறந்ததுமே அம்மானு பார்த்தேள். பிறகு அம்மா சொன்னதை அப்பான்னு பார்த்தேள். அக்கா தங்கைகளை பார்த்தேள். அண்ணன் தம்பிகளை பார்த்தேள். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி இப்படி பார்த்தேள். அதுக்கப்புறம் என்னாச்சு, கல்யாணம் பண்ணேள். அப்புறம் இன் லாஸ் மதர் இன்லா, பிரதர் இன்லா, அது எல்லாம் ஃபாதர் இன்லா, ஏதோ எல்லாம் இன் லாஸ்ன்னு வந்தது எல்லாம். அதுக்கப்புறம் என்னடா ஆச்சுன்னார். அதுக்கப்புறம் அவா சம்பந்திகள், அவா சம்பந்திகள், அவா இவா. கடைசியில் கேட்டு பார்த்தீங்கன்னா இவ யாருன்னார். அது ஒன்று விட்ட மாப்பிள்ளையினுடைய பையன் தான். மாப்பிள்ளைக்கு ஒன்று விட்டதோ இல்லையோ தெரியாது. எது வர நீங்கள் வர ஏதோ வாய்க்கு வந்துருச்சு. ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கா வியவகாரம் முழுக்க. கசன் பிரதர்னா தீந்து போச்சு. எந்த கசன் எப்படி தெரியாது. இவைகள்லாம் எப்படி சார் வந்தது, இந்த உலகத்தோட உங்களுக்கு கனெக்ஷன் எப்படி வந்தது, இந்த சரீரத்தினால. இந்த சரீரத்தையே நீங்கள் பரித்தியாகம் பண்ணிவிட்டீங்கன்னா உலகத்தோட கனெக்ஷன் விட்டு போச்சு. எல்லாமே கனெக்ஷன் இதனால தானே. அம்மா அப்பாலேருந்து ஆரம்பித்து காசு வீடு உத்தியோகம் எல்லாம் இதிலேருந்து ஆரம்பித்ததே தான். ஆனால் நீங்கள் எதை கொண்டு போகிறீள் அதை கவனிக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளோ சொல். இதெல்லாம் கொண்டு போகலை. எதை கொண்டு போனேள், நீங்கள் பண்ணியிருந்தானே புண்ணிய கர்மாவை கொண்டு போகிறேள். நீங்கள் பண்ணினதான பாப கர்மாக பண்ணுறேன். தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரஜாச்சா. தம் வித்யா கர்மணி, வித்யா நீங்கள் வாச்சதான படிப்பு. எந்த படிப்பு, லோகத்தில் இருக்கிற படிப்பெல்லாம் கிடையாது. இந்த சாஸ்திரங்கள் வாசல் பார்த்தேளா. இது கர்மணி புண்ணிய கர்மா பண்ணினது, பாப கர்மா பண்ண. பூர்வ பிரஜாச்சா, உங்கள் பழக்க வழக்கங்கள் அவைகள்லாம் இத்தனையும் அழிச்சுன்னு போறீள் சார். நீங்க தம் வித்யா கர்மணி சமன்வார பேதே பூர்வ பிரஜாத அவைகள் எடுத்துன்னு போறீளே தவிர, 20 பேங்க்ல 20 கார்டு வச்சிருக்கள். பர்சு நிறைய கார்டு. ஒவ்வொரு கார்டுக்கும் என்னென்ன பின் நம்பர்னு ஞாபகம் வச்சிருக்கள். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதொரு விவகாரம். இத்தனையும் போட்டு வச்சிருக்களோ இல்லையோ, இதில் ஒன்றும் எடுத்துன்னு போக முடியாது. காசு எடுத்துன்னு போக முடியாது, பந்துக்களை அழைச்சுன்னு போக முடியாது, ஒன்றும் முடியாது. அத்தனை பந்துக்களும் அம்மா அப்பாவோ அண்ணன் தம்பியோ அக்கா தங்கையோ குழந்தைகளோ யாரும் என்னடான்னு போயிட்டான்னா கொஞ்சம் நேரம் அழலாம், அவ்வளோதான். ஒத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்கலாம் சார் கேப்புன்னு யம தர்மராஜா கேட்க முடியாது. ஏன்னா முக்கியமான விஷயம் கேட்டுக்கணும். யார் யாருக்கு பணம் கொடுத்துருக்கார், யார்கிட்டருந்து பணம் வாங்கணும், அதை ஒரு லிஸ்ட்டு வாங்கிட்டு அப்பாவை அனுப்பிச்சுடுறேன்னு சொல்ல முடியுமா, முடியாது. ஸோ விவகாரம் எந்த சமயத்தில் வர்றதுன்னு தெரியாது, எப்படி வர்றதுன்னு தெரியாது. ரொம்ப பத்திரமாலாம் பார்த்துருந்தார் சுவாமின்னு ஏதோ நம்ம தான் இன்னைக்கு தான் ஏதோ கேர்ஃபுல்னு நினச்சுன்னு இருக்கோம். மரணம் வந்ததுன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. அதே போலயே பிறவியும் இன்னதுன்னு சொல்ல முடியாது. ராவணாசுரன் தனக்கு பையன் பிறக்கணும்னு இந்திரஜித்து, அவனுக்கு முன்னால் மேகநாதன்னு பேர். அந்த பையன் பிறக்கிறப்ப என்ன பண்ணினார், இந்த கொலு படிக்கட்டு இருக்கு பார்த்தல, அது மாதிரி படிக்கட்டை வாங்கி கிரகங்களை எல்லாம் பண்டித்தாட வச்சு அவனுக்கு மரணமே வராத அளவுக்கு கால்குலேட் பண்ண சொல்லி அந்தந்த கிரகங்களை அந்தந்த இடத்துல உட்கார வச்சார். சரி, அந்த கிரகங்களை அதட்டி வச்சுருக்கார். இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கப்படாது, போகப்படாது, அசையப்படாது. நன்னா தான் இருந்தது. தேவதை எல்லாம் பார்த்தாலாம், இவனோடையே நம்மளால் பொறுக்க முடியலையே, இவனுக்கு மரணமில்லாதான பையன் வேற பிறந்ததுன்னா நமக்கு எப்பொழுதுமே சனி தசை தான், என்ன பண்றது. 12 வீட்லையும் சனி இருக்கா போல ஆயிடுமே நம்ம கதி, தெரியலையே என்ன பண்றது. ரொம்ப கவலைப்பட்ட மகாவிஷ்ணுட்டு போனார். அவருக்கு மட்டும் எப்பொழுதுமே புஞ்சி இருப்பு சுவாமி. அவர் கோபமே வராது. யார் எப்படி சொன்னாலும் சந்தோஷமாகவே இருக்கார். அது என்ன ஜாதகமோ அவருக்கு. புரிசிச்சுட்டே இருந்தார். ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு ஒரே வார்த்தை சொன்னார், காலோஹி துரதிக்ரமஹா காலோஸ்மி லோகக்ஷய க்ரத் ப்ரவிருத்தஹா. நான் காலனப்பா, ஐயா கவலைப்படுறேன். ஹரதி நிமேஷாத் கால சர்வம் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன கர்வம் இருந்தாலும் அத்தனையும் காலம் அழிச்சுன்னு போயிடும். ஞாபகம் வச்சுங்கோ, ஒன்றும் கவலைப்படாது. எல்லாம் ஆச்சு. பிரசவ வலி வந்தாச்சு மந்தோதரிக்கு. எப்போ வர போகிறாருன்னு தெரியாது. குழந்தை பிறக்க போகிறத பிறக்க போகிறத நடுங்கின்னு இருக்கார். இவர் எதிர்க்கவே வந்து உட்காந்துருக்கார் கிரகங்கள்கிட்ட. இவன் இங்கெங்கே ஓடி போயிட்டான்னு, அர்ஜென்ட்டாக ஒன்றுக்கு வருது ரெண்டுக்கு வருதுன்னு போயிட்டான்னு ரொம்ப கஷ்டம்னு என்ன பண்ணுறதுன்னு யாரும் நடுங்கின்னு இருக்கா. கடைசியில் ஒரு சந்தர்ப்பம் என்ன ஆச்சுன்னு, இந்த சனி கிரகம் என்ன பண்ணிட்டு ஏதோ ஒன்று பேசணும்னு செவ்வாயோட பார்த்தது. அங்கேருந்து என்ன ஆச்சுன்னு பிரசவம் ஆகிடுத்து. இந்த சமயத்தில் கர்ப்பம், இப்போ குழந்த பிறந்து ஆண் குழந்தைன்னு பண்டிதாவை பார்த்து கேட்டார், எல்லாம் சரியாக இருக்கோ இல்லையோன்னு. எல்லாமும் சரியாக தான் இருக்குது, ரொம்ப நாள் வாழ்வோம், உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோரையும் ஜெயிப்பான், இந்திரனையும் ஜெயிப்பான், ஒரு கவலையும் இல்லை உங்களுக்கு பையனுக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனால் அவனுக்கு மரணம் உண்டுன்ட்டு. அதுதானே ஏன் வேண்டாம் இத்தனை நாளாக பண்ண சொன்னால் மறுபடியும் பண்ண, நாங்கள் என்ன ஒழுங்காக தான் பண்ணினோம். அந்த சமயம் வரும் பொழுது சனி செவ்வாயை பார்த்து விட்டார். சனியும் செவ்வாயும் பார்த்தா ஆக்சிடெண்ட்டு மரணம், என்ன பண்ணுறது, நாங்கள் இப்படி இருக்கணும் தானே சொன்னேன். சனி கிரகத்தை பார்த்தார், என்ன இடத்த விட்டு போகப்படாதுன்னு சொன்னே தவிர பார்க்கப்படாதுன்னு சொன்னா, சொல்லியிருந்தால் நான் பார்க்காம இருப்பேன், கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பேன் பரமேஸ்வரனை. விவகாரம் என்னடா, எங்கள் அப்பாவை பக்கத்தில் வச்சு அந்த பக்கத்தில் சனி பகவானுக்கு அப்பா யார் தெரியுமோ, சூரியன், சூரிய புத்திரன்னு அவருக்கு பேர். அதே போல் சூரியன் புத்திரன்னு யமதர்மராஜாவுக்கும் பேர் இருக்கட்டும். இது என்ன ஆச்சுன்னு, இந்த பக்கம் நான் அவரோட பேசின ஏதோ சின்ன விஷயம் அவ்வளோதான், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டு. இப்போ சொல்லி குழந்தை பிறந்தாச்சு, அப்போ விவகாரம் என்ன? நம்மளும் நினைக்கிறேன் நல்ல முகூர்த்தம் வைங்க சாஸ்திரிகளை, அந்த சமயத்தில் நான் சுசீரியன் பண்ணி குழந்தைய எடுக்கணும்னர். முகூர்த்தங்கள்லாம் வைக்கிறது நமக்குத்தான் கவலை. அங்கே வச்ச பிறகு என்னடா ஆச்சுன்னார், அந்த டாக்டருக்கு டிராஃபிக் ஜாமில் மாட்டின்ட்டாளா, வர்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, லேட் ஆகிடுதுன்னு, அவ்வளோதான். இப்போ விவகாரம் என்ன, ஒன்றும் சொல்ல முடியாது. எந்த சமயத்தில் யார் பிறக்கணுமோ அந்த சமயத்தில் அப்படித்தான் பிறக்கணுமே தவிர உங்களால் மாற்ற முடியாது. பிறவிக்கு இப்படியே தான் இருக்கு. அதே போல் மரணம்னு சொல்கிறீளா, மரணம்னு தெரியவே தெரியாது. யாருக்கு எப்படி மரணம் வரும்னு தெரியாது. பூமியினால் மரணம் வரப்படாது, ஜலத்தில் மரணம் வரப்படாது, நெருப்பில் மரணம் வரப்படாது. பூத சுத்தின்னு ஒரு பிரக்ரியா, அந்தந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடியதான அந்த சக்தியை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுவாதிஷ்டான மணிப்பூர் அநாகத விசுத்தி ஆக்ஞா சக்கரங்கள் வரைக்கும் கொண்டு வந்தேன்னா அந்தந்த பூதத்திலிருந்து அந்த நமக்கு சிரமம் இல்லாமல் பார்த்து கொள்ளலாம். ஜலகண்டம்னு சில பேர் சொல்லுவாள், நெருப்புனால கண்டம்னு, இவைகள்லாம் வராமல் பார்த்துக்கலாம் அந்த யோக சக்தியினால். ஆனால் அது எப்படி முடியுமே, முடியாது. அதுக்கும் குரு கிடைக்கணும், சரியான குரு கிடைக்கணும், அப்போ தான் இதெல்லாம் பண்ணணும், அதுக்கு முயற்சி பண்ணணும். ஆகையால் மரணமானது எப்படி வரும் என்ன ஏதுன்னு தெரியல. மிகிரர்னு ஒருத்தர் இருந்தார், பெரிய பண்டித்தர். அந்த பண்டிதர் ஜாதகம் பார்க்கறதுல ரொம்ப பெரியவர். ராஜா பார்த்தார், எல்லாருக்கும் காமிச்சுட்டு, ஏன்னா ரொம்ப பெரியவர்னா ராஜாவுக்கும் இன்ஃபர்மேஷன் போச்சோ இல்லையோ, அவருக்கும் ஜாதகம் இது சின்ன சின்ன சாப்பலம்னு. அவர் என்ன பார்த்தார், எல்லாம் பார்த்தார். கடைசியில் என்ன சொன்னார், ராஜா கிட்ட சொன்னார், நீங்கள் சௌக்கியமாக இருக்கீள், ஆனால் உங்கள் பையனுக்கு தான் கண்டம் இருக்கு. அவனுக்கு 18வது வயசில் 18வது வயசு 2 மாதம் 3 நாள் அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கண்டம் இருக்கு. அதை தாண்டித்துன்னா அவன் அதுக்கப்புறம் இருக்கலாம், ஆனால் ஜாதகம் ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு. ராஜாவுக்கு எப்படி இருக்கும், 18 வயசு குழந்தை, ஆற்றுல ராமாயணம் படிக்கணும். ராமாயணம் படித்தா பெரியவா இருக்கிறப்ப சின்ன குழந்தைகள் காலமாக மாட்டான், அதான் பிரயோஜனம். பெரியவா இருக்கும்பொழுது புத்திர சோகம் இருக்கு பார்த்தாலும் அது ரொம்ப கஷ்டம். புத்திர சோகத்தில் தான் தசரதர் காலமானார். அதனால் விவகாரம் என்னென்ன, இந்த ராமாயணத்தை தினம் 1 ஸ்லோகமாவது வாசிக்கோ. எப்பாதம் பதமேவான்னு சொல்லியிருக்கு, முழு சர்க்கம் வாசிக்கலாம், 1 பாதம் வாசிக்கலாம், இல்லை 1 பதமாவதும் வாசிக்கலாம். ஏண்டானா நமக்கு அது வேணும், இந்த ராமபக்தியை ஒன்றுத்தானே கேட்குறோம். இதெல்லாம் இன்சிடென்டலாக வரக்கூடியதான பலன்கள். அப்படி இவர் கேட்டார், இவர் பார்த்தார், சொல்லிவிட்டார். ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு எதனால் வரும்னா, பன்னியால் அவருக்கு மரணம் வருதுன்னு. ராஜகுமாரன் பன்னியால் மரணம் எப்படி வரும் சொல்ல தெரியல. சரி போயாச்சு. ராஜா வந்து என்ன பண்ணார், மற்ற பண்டிதாளெல்லாம் பார்த்தா அதெல்லாம் இல்லைன்னு. எந்த ஊர்லேயும் இப்படி நீங்கள் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொன்னேன், உலகம் அப்படி தானே. 2000 ரூபாய் செல்லாதுன்னா அது நல்ல மூவுன்னு ஒருத்தர் சொல்வார், கெட்ட மூவுன்னு சொல்வார். உலகம் அப்படித்தான், அதை பற்றி ஒன்றும் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. இவாளுடைய அபிப்பிராயம் வேறு, அவளுடைய அபிப்பிராயம் வேறு, இவாளுடைய தாட் ப்ராசஸ் வேறு, அவளுடைய தாட் இது ரைட்டாக அது ரைட்டாக, நம்ம யார் கவனிக்கிறதுக்கு. யோஜனை பண்ணினா நமக்கு மூணாவது ஒன்று தோணும், பெட்டர் யோஜனை பண்ணாமல் இருக்கும், பகவத்கீதை தியானம் பண்ணிகிட்டு இருக்கும். ஏன்னா உலகத்தில் எதை சொன்னாலும் ரெண்டு அபிப்பிராயம் தோணத்தான் தோணும், நம்ம அதில் பொழுது போக்கப்படாது. இவன் என்ன பண்ணார், சில பண்டிதர்கள் அப்படி சொன்னாள், ராஜாவுக்கு சந்தேகம் வந்துடுது, ராஜாவுடைய பையனை பண்ணி கிட்ட வராமல் காப்பாற்றணும். என்ன பண்ணினார், ஒரு அரண்மனைகளுக்குள்ளேயே மேலே வச்சு வச்சார், பண்ணி கீழே தானே இருக்கும், அது மாடி ஏறுமான்னு, அது லிஃப்ட்டும் இல்லையோன்னா விவகாரம் என்னென்ன, மேலே ஏறி வச்சார். சாயங்காலம் ஆச்சு, 18வது வயசு, 3வது மாதம், 11வது நாள் கரெக்டாக சாயங்காலம் 5 மணி ஆச்சு. இன்னும் ஒன்றும் வரல, யாரும் வர முடியாது. ராஜாக்கள்லாம் சைனிக்கால்லாம் பக்கத்தில் வச்சுருக்கார், யாரும் கிட்ட வரப்படாது. மேலே உபரிகளையும் வரிசையாக சைனிக்காலை வச்சுட்டுருக்கா, எல்லாம் நிச்சயமாக எந்த பண்ணியும் இங்கே வர முடியாது, தீர்மானம் ஆகிடுது. வராமையும் கூட்டு வச்சுருக்கார், எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லணுமோ இல்லையா இவருக்கு, இவருக்கு மனசுக்குள்ளே என் பையனுக்கு ஒன்றும் ஆகப்படாதுன்னு. ரைட், கரெக்டாக என்னாச்சுன்னு, சாயங்காலம் 6:12 ஆச்சு. அப்போ என்னாச்சுன்னா, பையன் இருக்காரா இருக்காரான்னு மேலே இருந்து ஆள் வந்துட்டு இருக்கார், 2 நிமிஷத்துக்கு சௌக்கியமாக இருக்கார், சௌக்கியமாக இருக்கார். 6:12 ஆச்சு, அதுக்கு முன்னால் ஒருத்தர் வந்து நான் சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்காருன்னு சொன்னார். 12 ஆன பிறகு 13வது நிமிஷத்தை ஒருத்தர் வந்தார், ராஜா பையன் காலமாயிட்டார்னார். என்னாச்சு விவகாரம் முழுக்க, எப்படி காலமாச்சு, பண்ணி வந்ததான்னார். ஒன்றும் வரலை, ஆனால் பிராணனை விட்டார். எப்படி விட்டார், அந்த பையன் வந்து என்ன பண்ணோம், என்ன ஆச்சு வெளியில் கும்பலாக இருக்குன்னு பார்க்கணும்னு வெளியில் வந்தார். அந்த ஷவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷவருக்கு மேலே பன்னி பொம்மையை வச்சோண்டு சிமெண்ட்டெலாம் பண்ணி வச்சுருக்கு மண்ணில். இவர் இப்படி வர்றதுக்கும் அந்த சாஞ்சி இவர் தலையில் விழறதுக்கும் பிராணம் போகிறதுக்கும் சரிப்படும். அந்த காலத்தில் அப்படி நுட்பமாக கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடியதான ஜோசியர்கள் இருந்தா எல்லாம் சரியாக இருந்தால் என்ன நடக்கும், என்ன ஆச்சுன்னு பிராணம் விட்டுடு. அதுக்கப்புறம் எல்லாம் ஆச்சு. இவர் சொன்னாராம், என் மேலே கோச்சுக்காதீங்க, உங்கள் பையனுடைய ஸ்வரூபம் இது, அதனால் அது ஆயிடுது, அதனால் ஒன்றும் வேண்டாம், உங்களுக்கு இன்னொரு பையன் இருக்கானோ இல்லையோ சௌக்கியமாக இருக்கும், பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கோ, சரியாயிடு. மரணம் எதனால் வரும், எப்படி வரும்னு சொல்ல முடியாது, அவ்வளோ. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பெரியவராகி அவருக்கு எல்லாம் சம்பாவனை பண்ணி எல்லாம் பண்ணினார், அவருக்கு அதனாலேயே வராக மிகிரர்னு பேர், அவருக்கு வசுதாக மிகிரன்னு தான் பேர். அதுக்கப்புறம் வராகமிகிரன்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்ன, இப்படி இந்த இன்சிடெண்ட் நடந்ததுனால. அதனால் மரணம் ஜலத்தினால் வரலாம், பூமியில் வரலாம், இருந்தால் போல் இருந்து எர்த்துக்கு வைக்கணும், மரணம் பூமியினால் மரணம் வரலாம், ஜலத்தினால் வரலாம். தூங்கிண்டே இருந்தாரே வீடு பத்துண்டு எரிஞ்சு போயிட்டு பிராணம் போயிட்டான்னா என்ன சொல்ல முடியுது. நெருப்புனால் மரலாம், காற்றுனால் மரணம் வரலாம், ஆகாசத்தினால மரணம் எப்படி வரும்னா, பிளேனில் போனால் பிளேன் பஸ்ட்டுன்னா என்ன பண்ணுறது, தெரியவே தெரியல சார், எங்கேயோ போயிடுதுன்னா, அது என்ன சின்ன பொருளாக, அது எங்கேயோ ஓடி போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கோமா இல்லையா. ஆனால் விவகாரம் ஒன்று, பகவானுடைய கருணை இருந்தால்தான் நம்ம இருக்க முடியும், உயிரோடு இருக்கிறதோ இல்லை உயிரை விட்டு போகிறதோ எல்லாம் அவனுடைய செயலை தவிர நம்ம செயல் இல்லைங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்காக நம்ம ஒன்றும் அது பண்ணணும் இது பண்ணணும்னு நான் சொல்லலை, சாஸ்திரம் என்ன சொல்கிறது, அப்போ ஜனன மரண பயம் இருக்கணும் மனுஷன் ஜெட்டிலோ. அதனால் திருஜகத்தி என்ன பண்ணணும், நாங்கள் மரணத்தை தாண்ட முடியாது, ஜனனம் எப்படின்னு சொல்ல முடியாது, இந்த ஜன மரணத்தை பயந்து நினச்சி நினச்சுண்டே இருந்தேன்னா உங்களுக்கு வைராக்கியம் வரும், வைராக்கியத்தினால சர்ஜன சங்கதி ஏற்படும், அந்த சத் சங்கம் ஏற்பட்டு போயிடுதுன்னா அதுவே உங்களை கொண்டு வந்துட்டுரும். அதனால் அது ஒன்றுக்குத்தான் அங்கே நியமன முயற்சி பண்ணணும். திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நவுகா, பவார்ணவ தரணே, இந்த சம்சார சமுத்திரத்தை தாண்டுவதற்கு நவுகா, ஒரு ஒரு போட்டோ அல்லது ஒரு ஷிப்போ எதுன்னு, இது ஒன்று தான் சத்சங்கம், ஒன்று தான் ஆயால் சத்சங்களை நினச்சிக்கணும். ஆனால் சத்து யாருன்னு தெரியணும்னர் தெரியாது, இன்னொருத்தருடைய இமோஷன்ஸோ இன்னொருத்தருடைய ஒரு உயர்வோ நமக்கு என்ன தெரியும், நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியுமா. அதனால்தான் யாரையும் குறைச்சலாக பார்க்காதீங்க, உலகத்தில் மனுஷால் யாரிடத்துல என்ன நல்ல குணம் இருக்குதுன்னு தெரியாது, பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், நமக்கும் முதல்லையே ஒரு மாதிரி ஒன்று இன்னொன்னா நினைக்கலாம், ஆனால் க்ளோஸாக கவனித்து பார்த்தோம்னா தான் அவளுடைய ஒரு ஸ்வரூபம் தெரியும். அதுலேயும் நம்ம ஊரில் எப்படி இருக்கா தெரியுமா, நான் ரொம்ப பேர் தன்னை பற்றி பேசிக்காமல் இருக்கிறவா தான் ரொம்ப பேர் இருக்கா, வெளியூரில் போனால் சம்பிரதாயம் என்னன்னு எல்லாத்தையும் வெளியில் சொல்லணும். என்னை பற்றி நாலு பேருக்கு புகழணும், நாலு பேருக்கு தெரியணும்னு நினைக்கிறது வெஸ்டர்ன் கல்ச்சர். நம்ம ஊரில் இருக்கிறவா தன்னை பற்றி தான் எதையும் சொல்லிக்க மாட்டான். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கக்கூடியதான ஜனங்கள் எல்லோருமே மூவிங் லைப்ரரிஸ். எத்தனை புஸ்தகம் படிச்சிருக்கா, எத்தனை அந்த மண்டைக்குள்ளே இருக்கு யாருக்கும் தெரியாது. அது எந்த சமயத்தில் கேட்டாலும் டக்கு டக்குன்னு வெளியில் வர்றதே என்ன சுவாமின்னார், அது என்னமோ மூவிங் கம்ப்யூட்டர். அது இன்னைக்கு தான் நம்ம ஏதோ வெஸ்டர்னர்ஸை வாட்சுண்டு அதை படித்தேன் இதை படித்தேங்கிறோம், நம்ம சொல்லவே மாட்டோம். வேதாத்தியனம் பண்ணியிருக்கார் சுவாமி, அந்த வேதாத்தியனம் இந்த கோடியிலேருந்து அந்த கோடி வரைக்கும் எல்லாமே 100% எங்கே கேட்டாலும் சொல்லுவார். சாஸ்திரம் இந்த கோடியிலேருந்து அந்த கோடியிலேருந்து எந்த புஸ்தகமாக இருந்தாலும் எடுத்து சொல்லக்கூடியதான யோக்கியது இருக்கு. ஒரு சாஸ்திரம் தானே வாசிக்கிறா, தர்க்கம் வாசிக்கிறா, வியாக்கரணம் வாசிக்கிறா, சாகித்யம் வாசிக்கிறா, வேதாந்தம் வாசிக்கிறா, மீமாம்சா வாசிக்கிறா, என்னைய வியாபாரம் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கலன்னார். அது அப்படித்தான், நீங்கள் என்ன வாசிச்சிருக்கேன்னு ஏதோ வாசிச்சிருக்கேன். யாராவது சொல்கிறாளா டிகிரி உண்டா? ஒன்றும் கிடையாது. பழைய நாளில் மீமாம்சை வாசித்தவாளுக்கு சாஸ்திரின்னு பேர், அவள் தான் சாஸ்திரம் வாசித்தவாள், அதனால் அவள் சாஸ்திரின்னு பேர் வச்சுருக்கான். அதுக்கு முன்னால் ஷர்மான்னு சொன்னார், கோபாலகிருஷ்ண சர்மா அகம்போபிவாதையே அப்படின்னு தான் வணங்குவா. நமஸ்காரம் பண்ணும்பொழுது கேட்டால் என்ன பண்ணனா, ஒரு சர்மான்னு சொல்வா. அதுவே க்ஷத்ரியாளாக இருந்தால் வர்மான்னு சொல்வா. மற்றவர்களாக இருந்தால் குப்தா தாசகா அப்படின்னு சொல்லுவா. அதை சொல்கிற காலத்தில் பேரைத்தான் சொல்வாளே தவிர இந்த வேதத்துக்கு சேர்ந்தவன், இந்த வேதத்தை படிக்கிறவன். சாகல சாகாத்யாயி ருக்வேதாத்யாயி கோவிந்த சர்மா அம்போபிவாதையே. இந்த நமஸ்காரம் பண்ற பார்த்தீங்கள, அது வினயத்தை கொடுக்க. இப்படி இருக்காளே தவிர நான் என்ன படித்தேன் என்ன படித்தேன்னு பேருக்கு பின்னால் டைட்டில்ஸ் போட்டுக்கிறது பாருங்க, ஒன்றும் தெரியலையே. முதல்ல பிஏன்னு வாசிச்சா இருக்காரு எவ்வளோ பெரிய படிப்பு தெரியுமோ, பிஏ வாசிச்சிருக்காரா அப்படின்னு இருந்தது. பிஏ ஆனப்புறம் சிஏ ஆச்சு. ஒரு இடத்துல பார்த்தா எம்பிஏ பிஎல்னு போட்டிருக்கு. எம்பிஏ படிச்சுட்டு எம்பிஎல் படித்தேன், முதல்ல பிஎல் படித்தேன் சார், அப்புறம் எம்பிஏ படித்தேன், அப்போ பிஎல் எம்பிஏன்னு போட்டுக்க வேண்டியதானேன்னு. அதில் சீனியாரிட்டி ஒன்றும் கிடையாதுங்கிற என்னென்னமோ வாசிக்கிறாள். ஏன்னு எங்கேயும் பார்க்கல, பிஏ பார்த்தேன், சிஏ பார்த்தேன், இது வியாபாரம் நடன இப்படி தான் படித்தேன் எழுதிக்கிறாளே தவிர தப்பு. நான் எவ்வளோ படித்தேன்னு இன்னொருத்தருக்கு சொல்லப்படாது, ஏன்னா அவளை தான் படித்தேன்னு தெரிகிறது. நீங்கள் எம்பிஏன்னா அவ்வளோதான் படிச்சுக்கள், அதுக்கு மேலே படிக்கலையே. பிஹெச்டி வாசினா அதுக்கு மேலே டீலிட்டு வாங்கலையே. ஒன்றுமே இப்போல்லாம் கல்யாண பத்திரிக்கையில் ஏதாவது பேர் போடுறாளோ விட்டா, ஏண்டான்னார் இந்த பையனை விட அந்த பொண்ணு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது, பேர் போடுறது கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது, எல்லாம் மொட்டையாக இருக்குது, எல்லாம் விட்டா. பேர் கிடையாது, உத்தியோகம் கிடையாது, என்ன ஒன்றும் இப்போல்லாம் நீட்டாக இருக்குது கல்யாண பத்திரிக்கைலாம். ஏன்னா அம்மா அப்பா பேர் மட்டும் போட்டிருக்க, அதையும் விடாமல் போட விவகாரம் முழுக்க. என்ன சுவாமி நேர் எப்படி மாறி போச்சு பாருங்க. ஒரு காலம் சரி விவகாரம் என்ன சொன்னார், ஒரு வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் நம்மளை எவ்வளவு மாற்றி இருக்கு. அதையும் இந்த புதுசா இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, அவனே வெக்கம் எல்லாம் யூ ஹேவ் டு செல் யுவர் செல், உங்களை நீங்களே வித்துக்கிறோம்னா ஏண்டா பிராரப்தம் அது. அவனா உங்களுடைய மரியாதையை பார்த்து உங்கள் கௌரவத்தை பார்த்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு எனக்கு மரியாதை கொடுங்கோ மரியாதை கொடுங்கோ நான் கேட்டேன்னா தப்பு, ஆனால் உலகம் முழுக்க எனக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு நான் வளரணும். இது நம்ம நாட்டினுடைய சம்பிரதாயம். ஊரில் இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ எல்லாத்தையும் நீங்கள் சொன்னால் தானே தெரியும், தினந்தோறும் காலமே உத்தியோகத்தில் போய் ஆஃபீஸர்கிட்ட நான் இது பண்ணினேன் அது பண்ணுவேன் அது பண்ணுவேன், அனுமார் மாதிரி சஞ்சீவ விவரத்தையும் கொண்டு வந்துடுவேன். அவர் நம்பணும், அவரும் பார்ப்பார் இவ்வளவு போய் சொல்லுவேடப்பா, தெரியாதா எனக்கு உன்னை பற்றி தெரியாதா, 5 வருஷமாக உன்னோட பழகிறனே தெரியாதா, இல்லை இல்லை நான் பண்ணுவேன் பண்ணுவேன் நீங்கள் சொன்னேலையான அவனுக்கு வந்து அப்ரைஸ் பண்ணணுமா. இவன் வந்து என்ன பிராரப்தம் பார்த்துக்கலாம், அவன் வந்து உங்களை கேட்கணும், அப்பா இந்த காரியம் இருக்கப்பா எனக்கு பண்ணி கொடுன்னு கேட்கணும், உன்னால் தான் ஏன் முடியும் பண்ணி கொடுன்னு கேட்குற அளவுக்கு வர வேண்டிய பரிஸ்தி போய் இப்படி மாற்றிண்டு சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யார் சத்துன்னு தெரியலை. சத்துனா யாரா இருக்கணும், அந்த சத்தை பார்த்ததுமே நம்ம மனசில் ஒரு சந்தோஷம் வரணும். அவளோட பழக பழக இவள் நிஜமாகவே ஊர்ந்தவர்கள் எனக்குரியதான எண்ணம் எனக்கு வரணும். அது அந்த சத்துனுடைய லட்சணம். அதுவே தவிர வெளிவேஷம் இல்லை. ஜட்டிலோ முண்டியிலுஞ்சு தகேசா ஜட போட்டு இருக்கார். அப்படியே ஒன்றரை அடி அவருக்கு மேலே அவ்வளவு முடி அப்படியே கட்டி வச்சுருக்கார். பரமேஸ்வரன் பார்த்துட்டு இருக்கல தட்சிணாமூர்த்திக்கு உருவத்தில் அதே மாதிரி இவர் பண்ணுறாரு. தலைக்கு எண்ணெய் தடவை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படி ரவுண்ட் ரவுண்டாக அதை சட கட்டியிருக்கு. அதை வேற கட்டி முடிச்சு போட்டு அதுக்குள்ளே எண்ணெய் இருக்கோ பாம்பு இருக்கோ தேள் இருக்கோ தெரியும். அப்படி ஜடையை வச்சுட்டுருக்காரு சார். ரொம்ப பெரியவர், நமஸ்காரம் மட்டும். முண்டி எல்லாம் மொட்டை அடிச்சு விட்டார். ஓஹோ, சன்னியாசி. சன்னியாசி தப்பே பண்ண மாட்டார், ரொம்ப நல்லவர். சரி, இவர் சத்தா எடுத்துக்கலாம். இது சொல்ல முடியறதா இல்லையே? லுஞ்சித்த கேசா, இந்த ஜெயினாள்லாம் இருக்கா பார்த்தேன், அவளுக்கு வந்து முடியை கட் பண்ணப்படாது. ஏன்னா அதை என்னதான் வெட்டினாலும் மறுபடியும் மறுபடியும் வளர்ந்துட்டே இருக்கும். ஆகையால் என்ன பண்ணோம்னார், ஒரு நாளைக்கு இருக்கும், ஒரு நாள் வச்சுருப்பேன். அந்த தீட்சா தினம்னு பேர். அது ஒரு விதமான தீட்சை. என்ன பண்ணோம்னார், ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு முடியாக பிடுங்கி எடுக்கணும். வலிக்காதான்னார். யார் பிடுங்குறாளோ, யாரை பிடுங்குறாளோ அதுதான் தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் அவளுடைய சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு பார்ப்போம். அது வேரோடு வந்துடணுமா, மறுபடியும் முளைக்காது அப்படிங்கிற லுஞ்சித்த கேசஹா. புருஷாளாக இருந்தால் மீசியும் தாடியும் கூட ஒவ்வொன்றா எடுக்கணும். ரொம்ப சிரமமான காரியம். என்னமோ அவ அப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆகையால் அப்போ என்னாச்சுன்னா, ஒரு தரம் அதை எடுத்தாச்சுன்னா மறுபடியும் அந்த தீட்சை ஆச்சுன்னா மறுபடியும் முடியே வளராது அப்படின்னு சொல்கிறா. ஜட்டிலோ முண்டி லுஞ்சித்த கேசஹா காஷாயம்பர பகுகிருத வேஷா. காஷாயம்பரம், காஷாய வஸ்திரத்தை கட்டிக்கிறார். நியாயமாக நம்ம சாஸ்திரத்தில் காஷாயத்தை ஏன் கட்டிக்கணும்? சன்னியாசியாக இருக்கிறவர் காஷாயத்தை ஏன் கட்டிக்கணும்? அது யோஜனை பண்ணிவிடும். கிரகஸ்தனாக இருக்கிறவன் வெள்ளை வெட்டியை தான் கட்டணும். அந்த வெள்ளை வெட்டியில் கடைசியில் சின்னதாக ஒரு கரை இருக்கணுமே தவிர ஒரு ஒன்றும் கிடையாது. வெள்ளை வெட்டி என்ன சொல்கிறது, சத்துவகுணத்தோடு இருக்கு. வெளுப்பானது சத்துவகுணத்துக்கு அடையாளம். வெள்ளை வேட்டியை கட்டின்னா நம்ம மனசானது வெளுப்பாக இருக்குமே தவிர இங்கும் அங்கும் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக கட்டின்ட்டு இருக்கு. வெள்ளைக்காரன் நம்ம வெள்ளை வேட்டியை தான், வெள்ளை பேண்ட்டு வெள்ளை ஷர்ட்டு கொடுத்தான். அவன் என்ன ஐடியா சொன்னான் தெரியுமோ, நான் ஏ நீ வந்து ஒழுங்காக இருப்பாய், இங்கேயும் இங்கேயும் அனாவசியமாக உட்கார மாட்டேன், எங்கேயாவது உட்கார்ந்தா அது கருப்பு நன்னா தெரியுமோ இல்லையோ, கலர் பேண்ட்டு போட்டுட்டா தெரியாது, வெள்ளை போட்டு போட்டுட்டா பத்திரமா இருப்பாய், எப்பொழுதும் அழுக்கப்படாமல் இருக்கணும்னு நினைப்பாய், அதுக்காக தான் போட்டுக்கணும்னு சொன்னானா. அவனுடைய ஐடியா அப்படி போகிறது. நம்ம சாஸ்திரம் என்ன சொல்கிறது, சத்துவகுண பிரதானமான இருக்கணும், உன் மனசில் எப்பொழுதுமே சத்துவமே இருக்கணும், அதற்காக வெள்ளை வேஷ்டி. ஆனால் கடைசியில் கரை எதுக்கு சார் வேறு கலரில் இருக்கணும்னா, கரையானது எதுக்கு வேறு இருக்கணும்னா, கொஞ்சம் முழு சத்துவமாக யாராலையும் இருக்க முடியாது, அதோ சிறிதளவுக்கு இது இருக்கணும். ஆனால் சிறிதளவுக்கு ரஜோகுணமோ தமோ குணமோ இருந்தால் தேவையில்லை அப்படிங்கிற அபிப்பிராயத்துக்காகத்தான் இவா பண்ணியிருக்கா. ஆனால் சன்னியாசிகள்லாம் எப்படி இருக்கணும்னு, மற்றவர்கள் கிட்ட வரப்படாது, கிட்ட வரப்படாதுங்கிறதுக்காக தான் காமிச்சுண்டு காஷாயம்பரத்தை கிட்டக்க. நான் ரஜோகுண பூயிஷ்டனாக இருக்கேன், ரஜோகுண பூயிஷ்டமான இது பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும் எனக்குடியதான ஒரு ஆகாங்க்ஷையோடு இருக்கேன், நீங்கள் யாரும் கிட்ட வராதிங்கோ அப்படின்னு சொல்கிறதுக்காக காஷாயத்தை பூசிட்டு அதுக்கு நடுவில் அவர் இருக்கணுமா, அதுக்காகத்தான் காஷாயம்பரம் அவருக்கு சொல்லியிருக்கேன். அதனால் காஷாய அம்பர பகுகிருத வேஷா, இப்படி எத்தனை வேஷங்கள் பாருங்க. சன்னியாசிகள்லேயே குட்டீச்சக சன்னியாசி, பகூதக சன்னியாசி, ஹம்ச சன்னியாசி, பரமஹம்ச சன்னியாசி அப்படின்னு சாலை ரொம்ப சன்னியாசிகள் வித்தியாசம். திருதண்டி சன்னியாசி, இன்னும் சில சன்னியாசிகள் பிக்ஷுக்களாக பார்த்தா அவளுக்கு தண்டமும் கிடையாது ஒன்றுமும் கிடையாது, அப்படி இருக்கா. அவளுக்கு ஒரு நம்பிக்கை எல்லாம் இருக்கு. ஆனால் இவெல்லாம் வேஷமே தவிர அதுக்குள்ளே இன்னார் தான் சத்துன்னு சொல்ல முடியாது. அந்த வேஷத்தில் இருக்கிறவ சத்துக்களாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை, சத்துக்களாக நிச்சயமாக இருக்கலாம், அதில் சந்தேகம் கிடையாது, இல்லாமலும் போகலாம். ஆனால் எப்படி உலகத்தில் மற்ற மனுஷால எப்படி தேடணுமோ அப்படி அவளை பார்க்கணும் சார். வேஷத்தினாலேயே இவ சத்தாக இருப்பா என்று அறிய முடியாது. அதனால் ஜட்டிலோ முண்டி லுஞ்சித கேசா காஷாயம்பர பகுகிருத வேஷா. பகுகிருத வேஷா, சில பேர் ஷர்ட்டு போட்டுக்கிறா, சில பேர் ஜுப்பா போட்டுக்கிறா காஷாயத்திலேயே, தப்புன்னு சொல்லலையே. அவாவா நம்பிக்கை அது, வஸ்திரம் இவ்வளவுன்னு சொல்லியிருக்கேன், அதில் இப்படி தான் போட்டுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லலையே. அவ்வா பண்ணிட்டு இருக்கா, ஆனால் ஏதோ வேஷத்தை போட்டுருக்கா. பசியன்னபி ஜன பசியதி மூடா, இவைகளுக்குள்ள சத்துங்கிறவரை கண்ணால் பார்த்தாலே இவர் சத்துன்னு அறிய மாட்டேங்கிறார் சார். ஆகையால் உதர நிமித்தம் பகுக்ருத வேஷா, இவெல்லாம் என்ன வயத்து பொழப்புக்காக பல வேஷங்களை போட்டுண்டு இருக்கா. பார்த்துமா ஆச்சாரியால் இப்படி சன்னியாசிகளையும் மற்றவர்களையும் வெய்யராளேன்னு நினைக்கப்படாது. உலகத்தில் அது நீ பத்திரமாக இரு, அவ்வளோதான். மனுஷன் தான் எப்படி இருக்கணுமோ பார்க்கணும். அதுக்காகத்தான் சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வழி என்னன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. நீ உங்கள் ஆத்திலேயே உட்கார்ந்துடுற, அந்த பகவானை தியானம் பண்ணிடுற, எதையும் கேட்காத தியானம் பண்ணிகிட்டே இரு, பூஜை பண்ணிகிட்டே இரு. உனக்கு தெரிஞ்ச பூஜை பண்ணு, இந்த பூஜை அந்த பூஜைன்னு கிடையாது. உனக்கு என்ன இஷ்ட தேவத்தையே ஆராதனை பண்ணிகிட்டே இரு. கிருஷ்ணனாக இருக்கலாம், ராமனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், இல்லை காளியாக இருக்கலாம், நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உனக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை விடாமல் ஆராதனை பண்ணிகிட்டே இரு. இது வேணும் அது வேணும்னு கேட்காதப்பேன். அப்போ என்ன ஆகும், அந்த பகவானே உமக்கு ஏற்றதான குருவை சத்குருவை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னால் நிறுத்துவார். ஆகையால் அதுதான் நல்ல வழியே தவிர நான் சத்தை தேடுறேன்னு ஊரில் தேடாதீங்க. ப்ராசஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா 0.001% கூட சத்துக்கள் இருக்க மாட்டாள் உலகத்தில். அவள் எங்கே இருக்கான்னு தெரியாது, எப்படி இருக்கான்னு தெரியாது நமக்கு. ஆகையால் நீங்கள் விட்டுருங்கோ, தானாக வந்து அமையும் உங்களுக்கு. அவர் அந்த ஆத்ம தத்துவத்தை சொல்வார், நீங்கள் க்ஷேமத்தை அடையலாம். ஆகையால் மற்றவர்களெல்லாம் என்னன்னார், பகுக்ருத உதர நிமித்தம் பகுக்ருத வேஷா, வயறு ரொம்பனா அதுக்கு அது ஏதோ ஒரு வழி வச்சுட்டுருக்க, அவ்வளோதான், நீ அங்கே போய் மாட்டிக்காது. அப்போ என்ன பண்ணணும், எனக்கு சத்து வேணுமே, நீங்களும் சத் சங்கம்தான் வழி கொடுக்கும்னு சொன்னீளே. த்ரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேஷா பவதி பவார்ணவ தரணே நவுகான்னு சொல்லியிருக்கே, என்ன பண்ணுவேன்னா அப்படிங்கிற பஜகோவிந்தம், எப்படி ஸ்லோகத்தோட அன்வை பார்த்து பாருங்க. பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜமூடமதே சம்பிராப்தே சந்நிதே காலே நகி நகி ரட்சதி டுக்ரீங்க. நான் அதை படித்தேன், இதை படித்தேன், இன்டர்நேஷனல் லா படிச்சிருக்கேன், சைக்காலஜி படிச்சிருக்கேன், ஒன்று நீ திருத்திக்க முடியலையேப்பா. மீதி பேருக்கு இது என்ன சைல்டு சைக்காலஜியா மாபு சைக்காலஜியா ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கல ரைட்டு. ஆனால் உன் மனசை நீ நிறுத்தினியா, கொஞ்சம் பாருங்க. ஆகையால் இதுக்கு என்ன வேணும், பகவானை தியானம் பண்ணுங்க, பகவானுடைய சரணாரவிந்தத்தை படிங்க. அக்ரே பசியாமி தேஜோ நிபிட தரக்குள்ள யாவளியில் லோலமானு சொல்ல வேண்டாமா, அந்த பகவானை சாந்திரானந்த ஆத்மகஸ்வரம் சொல்லுங்கோ, பகவான் நாமாவும் சொல்லுங்கோ. இதுக்காக உறக்க ஊரெல்லாம் தெரியணும்னு சொல்லலையே. உங்கள் ரூமுக்குள்ளே போங்கோ, ஒரு சின்ன விக்கிரகத்தை வச்சுக்கோ, கிருஷ்ணா காப்பாத்துன்னு சொல்லுங்களேன். சசங்க சக்கரம் சகிரீட்ட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீரோஹிக்ஷணம் சஹார வட்சஸ்தல சோபி கௌஸ்துவம் சொல்லுங்க. பகவானை 100 தினம் சொன்ன, உங்களுக்கு எந்த பகவான் பிடிக்குமோ அந்த பகவானை சொல்லுங்க. நான் இது அதுன்னு சொல்லலை, உமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை தியானம் பண்ணுங்க, அவர் காட்டுவார். இந்திரியேபிய பரா ஹியர்த்தா ஹியர்த்தேபியஸ்ட பரம் மனஹ மனசஸ்து பரா புத்தி அப்படின்னு சொல்லி அந்த புத்தியை அவரை அறிஞ்சு அப்புறம் எல்லாத்தையும் தெரிஞ்சு. ஆகையால் அந்த புத்திக்கு பாட சொல்லணும், அந்த குருவானவர் வேணும், அந்த சத்தானதை நான் கண்டுபிடிக்கணும். அதனால் அதுக்கு இதுதான் வழின்னு பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு சொன்னார். சரி, அப்படியே நான் பண்ணுறேன், ஆனால் என்ன ஆச்சுன்னார், ஒரு சின்ன விவகாரங்கள்லாம் இருக்குது சார், இதெல்லாம் முடிச்சு விட்டு பகவானை தியானம் பண்ணுறேன். என்ன விவகாரம்னு, எனக்கும் 2-3 குழந்தைகள் பிறந்திருக்கா, அவளுக்கு முன்னு கொண்டு வரணும், பெண்கள் இருக்கா அவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணால் அதோட முடிஞ்சிடுதுன்னு இல்லை, அதான் விவகாரம். பையனான ஏதோ கல்யாணம் பண்ணால் அவனே பண்ணிக்கிறான், ஏதோ ஆச்சு விடுங்க விவகாரம் முழுக்க. ஆனால் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணத்தோட செலவு போகலை. அதுக்கப்புறம் கார்த்திகேக்கு அதை வாங்கிட்டு வரணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும், பிரசவத்தை பார்க்கணும். அவளு தான் கல்யாணம் பண்ணியாச்சா, அவளுக்கு குழந்தை பிறந்தா பார்த்து பாட்டாளா மாப்பிள்ளை இருக்காரு. ஆஹா, நம்ம அத்தை கொண்டு வந்து அவளை எல்லாம் பிரசவத்தை பண்ணி வச்சா அந்த குழந்தைக்கு, அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஆண்டினர் வர பரியந்தம் எல்லாம் பண்ணணும். இதுக்கப்புறம் அடுத்தது இன்னொரு பிரசவம் வரும். இது என்னடாச்சு, ஜாதோஹி கன்யா பரகீய ஏவ பிரத்யர்பிதன்யாச யுவந்தராத்மா, இப்படி இது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில் முடிச்சுவிட்டு அப்புறம் நிச்சயமா நீங்க சொன்ன போல பஜகோவிந்தம் பஜ, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், காசெல்லாம் போச்சுன்னா பஜகோவிந்தம் தான். அப்படி பண்றேன் சார் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையோ மனுஷ, அந்த நினப்பு வேண்டாம். அதுக்காக தான் அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம் தண்டம் ததபின முஞ்சத்யாசா பிண்டம் அங்கம் கலிதம். சரீரம் எல்லாம் தளர்ந்து போயிடுச்சு சார், கை காலெல்லாம் எழுந்து நிக்கணும்னு கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியது, டக்குன்னு எழுந்துட்டு இருக்க முடியலையே. சரீரம் எல்லாம் உதறது, கரெக்டா ஏதாவது பிடிச்சுண்டு நிக்கணும், வேகமா நல்லடி நடக்க முடியல. ஒரு காலத்துல பஸ் வந்ததுன்னா பஸ் ஸ்பீட்ல இவன் ஓடுவான், அது ஓடாது, நிற்கிறதுக்கு முன்னாலேயே மீதி பேர் இறங்க வேண்டாம், அதுக்கு முன்னாலேயே ஏறிவிடுவான். அப்படிலாம் இருந்தது, எல்லா காரியமும் பண்ணுவேன்னு நினச்சவன் இன்னைக்கு என்னடான்னா எழுந்து நிற்கிறது கஷ்டப்படுறான். அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தலைமுடியெல்லாம் நிறைச்சு போச்சு. கொஞ்ச நாளைக்கு அது நிறைஞ்சு போச்சுன்னா ஒன்று ரெண்டு முடியாக இருந்ததுன்னா அது தெரிய வேண்டான்னு அது எடுத்துகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் நிறைய முடியை நிறைஞ்செடுத்து அதுக்காக அதுக்கு பெயிண்ட்டு பூசினா, அது பெயிண்ட்டு பூசினாலும் ஜலம் ஸ்நானம் பண்ணிகிட்டே இருந்தாலும் எண்ணெய் தேய்ச்சி குடிச்சோன்னா அது போடுற போயிடுறதுங்கிறதுக்காக அதுக்காக மருதாணியை பூசினோம், கால்வேஸ் ப்ரௌன் அப்படின்னு பூசிட்டான். இப்படி கொஞ்ச நேரம் ஏதேதோ பண்ணி அதை பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சேன், அதெல்லாம் சாயம் வெளுத்தே போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, பலிதம் முண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம். பல்லுலாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா விழு, அது என்ன கரெக்டாக 1, 2, 3 அப்படியே விழப்படாதோ, அது இஷ்டமாக விழுறது. அது அதுக்கேண்டானா இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணுங்க, அது ஒன்று இதில் லவங்கம் இருக்குது, இதில் சால்ட் இருக்குது, இதில் உப்பு இருக்குது, இதில் வேப்பம் இருக்குது, எல்லாமே அந்த வேப்ப மரமே கீழே விழுறப்ப உங்கள் பல்லுக்கு என்ன ஆச்சுன்னு. ஆனால் மனுஷர்களுக்கு என்னமோ அதில் அது ஒரு இது, அது தானாக போகிறதுக்கு முன்னால் எல்லாத்தையும் இழுத்துட்டு தான் தனியாக வேறு செட்டாக கட்டிக்கணும், அப்போ விழாதுன்னு நினைக்கிறோம். அதுக்கு பேரே த்விஜன்னு பேர், ரெண்டு தரம் தான் முளைக்கும், பிறக்கிறப்ப ஒரு தரம் முளைக்கும், அதுக்கப்புறம் முளைக்கும், ரெண்டாவது தரம் விழுந்து போச்சுன்னு வச்சுங்களேன், இது அவ்வளோதான், இந்த ஜென்மா அது போச்சு. ஆனால் என்னடா அதை விழப்படாதுன்னு காலமே தேய்க்கணும், மத்தியானம் தேய்க்கணும், ஸ்வீட்டை சாப்பிட்டேன்னா 3 மணி நேரத்துக்கு ஒரு தரம் தேய்ச்சுட்டே இருக்கணுமா, ப்ரஷ் தான் போயிடுறதே தவிர இவன் பல்ல ஒன்றும் ஆகலை. விவகாரம் என்னடா ஆச்சுன்னா மனுஷர்களுக்கு அதன் மேலே எவ்வளோ பாரு, அது நேராக முளைக்கணும், இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் கிறிஸ்ட்ராஸாக வரப்படாதுன்னு அவருக்கு ஒரு கிளிப்பு போடுறான். நீங்கள் விகடாட்டகாசமாக பல் தெரிகிறப்பல சிரிச்சா தானே சார், ஒன்றும் சிரிக்காமல் அப்படியே மந்தகாசமாக இருங்க, உங்கள் பல் கோணலாக இருக்கா நேலாக இருக்கா தித்தி பல்ல என்ன பல்லு யாருக்கு தெரிய போகிறது. ஆனால் விவகாரங்கள் என்ன, அந்த பியூட்டி கான்ஷியஸ் அது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என்னென்ன பண்ணுறக்கான்னு என்ன இருந்தாலும் ஒரு 80 அப்படின்னு, 80 என்ன 30 விழருது, இருந்தாலும் நம்ம இவன் சொல்கிற மாதிரியே எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனாலும் ஒரு 80 கொஞ்சம் கொஞ்சமாக விழத்தான் தெரிகிறது, விழாமல் இருக்கிறவா இருக்காளோ. ஏண்டாண்ணார் நீ என்னமோ நினைக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் ஆன பிறகு நான் அப்புறம் வந்து எல்லாத்தையும் பயகோவிந்தம் பண்ணுறேன்னு சொன்னீரே, இன்னும் போலியாப்பா உமக்கு நர் அங்கம் கலிதம் பலிதம் துண்டம் தசன விஹீனம் ஜாதம் துண்டம் விருத்தோயாதே. கழவராயிட்டார், நேராக நிற்க முடியல, 2 போகிறல, இன்னொரு கால் வேணும் தடி, 3 வந்தாச்சு. விருத்தோயாதி கிரகித்வா தண்டம் ததபின முஞ்சத்யாசா பிண்டம் எல்லாம் ஆச்சு சார். ஆனாலும் ஆசை போகலேன்னு, வாழ்க்கையில் ஆசை போகல, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, நான் அப்படி இருக்கணும் நினச்சேனே, இவ்வளோத்தானே ஆயிருக்கு, இன்னும் முன்னுக்கு வரணும், அது பண்ணணும் இது பண்ணணும், பேரனுக்கு நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் வரணும், நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒவ்வொன்றும் பார்க்குறேன் சார், இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், வரக்கூடியதான மாட்டு பொண்ணு இப்படிலாம் இவர் கண்டிஷன்ஸ் போடுறான், அந்த மாட்டு பொண்ணு முன்னாலேயே கண்டிஷன் போட்டாச்சு, எனக்கு வரக்கூடியதான பையன் ரிக்குவயர்மெண்ட்னு போட்டு டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்கா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், 1 லட்சம் சம்பாதிக்கணும், நீ என்ன பண்ண போகிற, ஏண்டா எனக்கு 50,000 இருக்கு, என்ன விட அவர் ஜாஸ்தி சம்பாதிக்க வேண்டாமா, ஏன் ஒன்றும் உத்தியோகத்தில் இல்லாதுன்னு சேர்த்து வைக்கலாம் படிங்களேன், என்னாச்சு. ஆனால் விவகாரம் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் போட்டு கேஸ்ட் நோ பார் செக்ட் நோ பார், அது மட்டும் பார் இல்லை, மீதி மட்டும் வேணும்னு நினைக்கிறா பார்த்து. இப்படி இந்த குழந்தைகளுக்கும் யாருக்கு ஆசை விட்டது, பேரனு கல்யாணம் பேத்தி கல்யாணம் ஆகணும், இப்போ பழையதுக்கு நல்ல ஸ்கூலில் உத்தியோக ஸ்வீட் வரணும், மாட்டு பண்ண உத்தியோகத்தில் இருக்கணும், எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், அதுக்கு நான் வேலை செய்யணும். இங்கேயே இருக்க போறிய தர நீ பஜகோவிந்தம் பக்கம் வரமாட்டேப்பா. ததபின முஞ்சத்யாசா பிண்டம். இந்த ஆசைங்கிறது எப்படி இருக்குன்னு மனுஷனுக்கு மேலே மேலே உறுதியாக இது குறையிற பொருள் இல்லை, அதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆசையானது எப்படின்னு அபிஷா கிருஷ்ண வத்மேவா பூயையேவா அபிவர்தே. நெருப்பில் நெய்யை விட விட அந்த நெய்யானது மறுபடியும் மறுபடியும் வலுத்து கொண்டே போகிறது. எனக்கு இன்னும் நெய்யை விடு, என்ன நெய்யை விடு அப்படின்னு அந்த வளர்றதை தவிர என்னைக்காவது ஒரு டப்பி நெய்யை விட்டைய போரும் ஐயா சௌக்கியமாக இரு சொல்லியிருக்க. என்னைக்காவது மகாலட்சுமி தாயார் சொல்லியிருக்கார். கிருஷ்ண பரமாத்மா உட்கார்ந்துட்டு இருக்கார். வாசப்படிகிட்ட குச்சேலர் வரார். பகவானுக்கு தெரியும் குச்சேலர் எங்கே வரப்போகிறார், எந்த வீட்டுக்கு வரப்போகிறாருன்னு தெரியும். அப்படி ஊஞ்சல் பலகால ஊடிண்டே அப்படின்ட்டு வந்துட்டு வர்றார். பகவான் குச்சேலன் வந்ததுமே எழுந்து நின்னார், ஓடுறார். ஓடிய வர காலை பிடிச்சுட்டு வாப்பா வாப்பா ரொம்ப சந்தோஷம், இத்தனை நாள் என்ன மறந்தையே யாராவது சொல்வாளா. உலகத்துக்கு நாயக்கன் சுவாமி அவர் பிடிச்சுட்டு கண்டு கடந்து தட்டில் காலை வச்சு காலை அலம்பி அந்த பொண்ணு புனந்துமாம் பிராமண பாத பாம்சவாகா அப்படின்னு தலையில் ஜலத்தை தெளிச்சுண்டு அவரை அப்படியே அழைச்சு மகாலட்சுமி தாயார் பார்க்குறாராம். என்னடா இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு, ஊரில் இருக்கிறவாள்லாம் இந்த இவர் காலில் விழுந்தாலும் ஒன்றும் பார்க்கவே மாட்டார், ஒரு புன்சிரிப்போடு அப்படியே இருக்காரே மனுஷன், இவர் இப்படி ஓடுறாரு, என்ன ஆச்சு, அவர் என்ன பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டா, இவர்லாம் அதெல்லாம் கவனிக்கவே மாட்டார், என்ன பண்ணிய என்ன எடுத்து இவருக்கு நமக்கே தெரியலையே, இவரை பற்றி இது வரைக்கும் பார்த்ததில்லையே இந்த பிராமணனை. அப்படியே இன்னைக்கா நாளைக்கான்னு இருக்கார் கீழே விழுந்துருவார் புகழருக்கு இந்த பிராமணன், இவரை கண்டு இவர் இப்படி போடுறாரு, என்ன வியாரம் ஒன்றுமே தெரியல, என்ன வேடிக்கை பார்த்துட்டு என்ன தான் ஆக போகிறது. வந்தார், அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டார், அப்புறம் ஊஞ்சல் பலகெல்லாம் ஆட வச்சார். எல்லாம் ஆன பிறகு கொஞ்ச நேரம் ஆனப்பறம் அவரும் சொன்னார், அவரும் மறந்தார் பாருங்க, இது வரைக்கும் வந்தவர் என்னை கிருஷ்ணன் பார்ப்பாரா, நான் அவனை பார்ப்பானா, அந்த கிருஷ்ணனோட பேசுவாரா, நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாரா, இப்படியெல்லாம் கவலைப்பட்டு வந்த பிராமணன் வந்த பிறகு ஓஹோ என்னாச்சு, ஆமாம் உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் குருவோட சொல்லாமல் காட்டு திருட்டுத்தனமாக காட்டுக்கு போயிட்டோமே, அங்கே போய் ராத்திரி மழை வந்ததுன்னு நம்ம ராத்திரியெல்லாம் மேலே போய் உட்காந்துட்டுருந்தோமே, அடுத்த நாள் காலமே குருவே கவலைப்பட்டு அடாடா குழந்தைகள் இல்லையே என்னாச்சு, அம்மா அப்பாவுக்கு நம்ம என்ன சமாதானம் சொல்கிறதுன்னு கடுங்கிட்டு அங்கே வரார். வரும்பொழுது நாங்கள் எங்கே இருக்கேன்னு நம்ம பேர் வச்சு கூப்பிட்டதுமே நான் இங்கே இருக்கேன்னு சொன்னமே ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படிங்கிற ஸ்கூல் டேஸில் என்ன நடந்ததோ அத்தனையும் இவ ஞாபகம் வச்சுட்டு ஒருத்தர் போயிச்சுட்டு இருக்கிறான். அந்த அம்மா பார்க்குறார், எங்கள் ஆத்துக்காரரை படித்தாரா, இது வரைக்கும் சொல்லவே இல்லையே இந்த கிருஷ்ண பரமாத்மா, நான் படிச்சுட்டேன். இப்போ கிளாஸ்மேட் வந்து அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயமும் வருது, ஓஹோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் என்ன மார்க் வாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், நாளைக்கு குழந்தைய அனுபவ அதட்டுறப்ப நம்ம பார்த்துக்கணும் என்ன எது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணார் தெரியுமா, கிருஷ்ண பரமாத்மா அவர் தலைப்பில் ஒரு முடி போட்டிருந்தது, அதை மெல்லமா எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கே அப்படின்னு தலைப்பு முடிச்சு எடுத்தார், பிரித்தார், அதில் அவல் இருந்தது. அவள் நிஜமாகவே நன்னா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கணும், அந்த குத்தி நாவல், இந்த மிஷன் அவல்லாம் கிடையாதுன்னு குத்தி நாவல் இருக்க பதில் அது நன்னா இருக்கும். அதை எடுத்து ஒரு படி வாயில் போட்டார், ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னாரான். ஏதோ தெரியாமல் சொல்லிட்டார் அந்த கிருஷ்ண பரமாத்மா அவள் நன்னா இருக்குன்னு. பிறந்த அன்னைக்கே அவள் நைவேத்தியம் வைக்கிறேன், யாராவது பிறந்த அன்னைக்கு பகவானுக்கு அவள் குழந்தைக்கு அவள் பிறந்த அன்னைக்கு கொடுத்தா என்ன ஆகும், பிராணம் விட்டுருவாங்க சுவாமி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னார், இன்றைக்கும் ஒரு நாள் அவர் அவள் சாப்பிட்டாராம், அதனால் அவள் வெண்ணெய் சீடை முறுக்கு அவருக்கு பல்லு இருக்கா, மனுஷியாளுக்கு என்ன பண்ணுறது இன்னும் தெரியல, சரி பண்ணிகிட்டே இருக்கா விவகாரம், பண்ணுறதாவது பண்ணிட்டு அதுவும் விட்டான்னா வம்பா இருக்குது சொல்லப்படாது. விவகாரம் என்னடாச்சுன்னு அவளை போட்டுட்டார், ரொம்ப நன்னா இருக்கே, எங்கே எப்படி வந்தது உங்களுக்கு, உங்கள் ஹத்தில் அடிச்சுடா எல்லாம் கதை பேசிட்டு இன்னொரு புடி அவளை எடுக்க ஆரம்பித்தாராம். மகாலட்சுமி தாயார் என்ன பண்ணா தெரியுமா, நான் அந்த கையை பிடிச்சி விட்டா, வேண்டாம் உனக்கு விவகாரம், ஏன்னா நீங்கள் ஒரு பிடி அவிலை சாப்பிட்டு அந்த அவளுக்கு அந்த அம்மாவுக்கு வீடு முழுக்க தங்கமாக ஆக்கிவிட்டேன், வஸ்திரம் முழுக்க தங்கமாக ஆக்கிவிட்டேன், அத்தனை பதார்த்தங்களும் அட்டைஸ்வர்யங்களும் கொடுத்தாச்சு, இன்னொரு பிடி நீங்கள் சாப்பிட்டேள் நான் வாத்து போய் வேலை செய்யணும். பகவானுக்கு நீங்கள் பூஜை பண்ணேன்னா, சத்துக்களுக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணினீங்கன்னா மகாலட்சுமி தாயார் உங்கள் ஆற்றுல இருந்து வேலை செய்யும், அப்படி அஷ்டைஸ்வரியம் கொடுக்க வேண்டியிருக்கும் வேண்டான்னு சொன்னாள். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் கொடுத்தாச்சுன்னு பகவான் பார்த்து சிரிச்சாரா. இந்த மனுஷனுக்கு ஆசையே இல்லைம்மா, ஆசை இருந்தா தானே இது கொடுக்கணும் அது கொடுக்கணும்னு, என்ன கேட்கணும்னு வரலை அவர், அதனால தான் என்ன கேட்கலை. அந்த ஆத்து மாமி அனுப்பிச்சிருக்கா, பகவானை பார்த்தா பகவான் ஏதாவது வழி சொல்லுவார்னு அனுப்பிச்சிருக்கார். அவருக்கு ஆசையே இல்லை. ஆசை உள்ளவர்கள் ரொம்ப பேர் இருக்கா உலகத்தில், அவளுக்கு ஆசை போகிறதே இல்லை. அதனால்தான் மகாலட்சுமி தாயார் திரும்பி பார்க்கறதில்ல. ஆசை இருந்தால் ஒன்றும் நடக்காது, ஆசையை விடுங்கோ எல்லாமும் வந்து சேரும். வித்யாரண்யால் ஒரு மகாத்மா தபஸ் பண்ணிகிட்டே இருந்தார். எவ்வளவு தபஸ் பண்ணினாலும் ஒரு நாளும் திரும்பி வரலை. விடாமல் நானும் விடமாட்டேன்னு மகாலட்சுமி மந்திரத்தை தபஸ் பண்ணினார். மகாலட்சுமி பிரத்யட்சமானா, பிரத்யட்சமானப்புறம் என்ன வேணும் உனக்குன்னு கேட்டார். மகாலட்சுமி தாயார் எதற்காக தபஸ் பண்ணுவா, காசு வேணுங்கிறதுக்காகத்தான், ஐஸ்வர்யம் வேணுங்கிறதுக்காகத்தான். மகாலட்சுமி தாயார்த்தோட சாரின்ட்டான். என்ன வச்சுன்னார், இந்த ஜென்மாவில் உன்னுடைய பிராரப்த கர்மாவில் பணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதான யோக்கியதையில் என்ன, போன ஜென்மாவில் ஒரு தானம் பண்ணலை, யாருக்கும் ஒரு சகாயம் பண்ணலை நீங்கள், அதனால் இந்த ஜென்மாவில் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சாரின்ட்டார். வேற என்ன பண்ணுறது, மகாலட்சுமி தாயாரே வந்து ஒன்றும் கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னால், ரூல்ஸ் டசன்ட் பர்மிட் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார், மாற்றம் தானே சொல்லணும், சரின்ட்டார். அவர் மறுபடியும் தட்சிண தேசத்துக்கு வந்தார். அந்த விஜயநகர சம்ஸ்தானத்தை ஆரம்பித்தார். ஹரிஹர ராயர் புக்கராயர்னு அவர் ரெண்டு பேரும் ஸ்தாபித்தார். ஸ்தாபித்தப்போ அவள் ரெண்டு பேரும் இவா காலில் வந்து விழுந்தார், நமஸ்காரம் பண்ணினா. இதுபோல் நாங்கள் புதுசாக ஒரு அரசாட்சியை ஆரம்பித்திருக்கோம், காசு இல்லை, அதுக்காக வழி பண்ணணும். சரி நானும் பார்க்குறேன் என்ன. இவர் அந்த சமயத்தில் ஆன பிறகு இவருக்கு அவளோட இதோட வர சம்பந்தம் இல்லை, இவரே சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கிட்டாச்சு, முன்னாள் நாள் விரதா விபாத்மா பூயா சக்கு ஸ்வாஹா அப்படின்னு விரதா ஹோமங்கள்லாம் ஆச்சு. பூனல் அவுத்து விட்டா சுகையை இது பண்ணி விட்டுட்டார். ஸ்நானம் பண்ணார், காஷாயத்தை தரிச்சுண்டு அப்படியே வரார். எதிர்க்க அம்பாள் பிரத்யட்சமானார், மகாலட்சுமி தாயார். என்ன உங்களுக்கு எவ்வளோ ஐஸ்வர்யம் வேணும் கொடுக்குறேன், சந்யாசம் வாங்கிட்ட பிறகு காசை தொடப்படாதப்பா, தங்கத்தை தொடப்படாது, காசை தொடப்படாது, இப்படி இருக்கக்கூடியதான நிலையில் எவ்வளோ ஐஸ்வர்யம் வேணும்னு நீங்கள் கேட்குறீல, இனிமேல் எனக்கு எதுக்குன்னு. அம்பாள் பார்த்தா இனிமேல் என்ன எனக்கு எதுக்குன்னு கேட்கப்படாது, நான் கொடுக்கணும், ஏன்னா தபஸ் பண்ணிட்டேளோ, இப்போ நான் டெட்டார், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், அப்போ தான் சரியாக போகிறோம் அப்படின்னால என்ன பண்ணணும்னாரு. பார்த்தா ஆடா, இந்த ஹரிஹர் ராயர் புக்கர் ராயர் ரெண்டு பேர் வந்தா இல்லோ இல்லையோ, அவள் காசு வேணும்னு கேட்டாலோ இல்லையோ, சார் நான் அப்புறம் சொல்கிறேன், ரெண்டு நாளைக்கு அப்புறம். அவள் வந்தா வந்து நமஸ்காரம் பண்ணினேன், காசு வேணும்னு கேட்டாளோ இல்லையா, இந்த ஊரில் ஒரு 10 நிமிஷம் தங்கமாக வர்ஷிக்கும்படி பண்ணுறேன், எங்கெங்கே பப்ளிக் பிளேசஸில் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், யார் வீட்டில் இருந்ததுன்னு அதை நீங்கள் எடுத்துக்கிட. பழைய நாளில் என்ன பண்ணுவேன், மித்தம்னு ஒரு இடம் இருக்கும், ஓப்பன் டு ஸ்கைஸ், ஏதோ வடா இடம் காயை வச்சுக்கிறதுக்காக வச்சுருப்பேன், 4 பக்கத்துலேயும் வரண்டா இருக்கும், நடுவில் மித்தம்னு இருக்கும், அங்கே ஓட்டையாக இருக்கும், அதெல்லாம் விழுந்ததுன்னு அவளுக்கு, ரோட்டில் பார்க்கில் இதெல்லாம் விழுந்தா உங்களுக்கு அப்படின்னு சரின்னார். என்று சொல்லிவிட்டு மகாலட்சுமி தாயாரை இந்த சமயத்திலேருந்து இந்த சமயம் இருக்க 10 நிமிஷம் தங்கமாக வருஷம் குடிக்கணும் சரின்னு அம்பாள் ஒத்துண்டா, தங்கமாக வருஷம் கொடுத்தாள். அதனால்தான் விஜயசாக நகர சாம்ராஜ்யம் ஒன்றுமே இல்லாதவங்க அந்த அளவுக்கு வாய்ந்ததுன்னு ஸ்டோரி சொல்லிகிட்டே இருக்கோம் நமக்கு. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி லோகத்தில் மனுஷாளுக்கு ஆசையானது போகாது, என்னைக்கு ஆசை குறையுமோ அன்னைக்கு மகாலட்சுமி அனுகிரகம் வரும். ஆகையால் நம்ம என்ன பண்ணணும், ஆசை போகணும் சார், ஆசைப்படுறதுதான் மனசு சுபாவம், அந்த மனசு எங்கிட்ட இருக்க, இந்த மனசுலேருந்து ஆசை விடணும், ஒரே ஒரு ஆசை பகவானுடைய பாதங்களை பிடிக்கணும், அது தவறு தான் எனக்கு வேணாம். என்ன பண்ணணும், பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரிங்கரணே. ஆகையால் பஜகோவிந்தம் பண்ணு. ஸோ ஒவ்வொரு ஸ்லோகமும் எப்படி அந்த பஜகோவிந்தத்தோடு அன்வயமாறுதுன்னு நமக்கு பார்க்கணும். நான் எப்படி இருக்குங்கிறீ, அக்ரேவன் புருஷ்டே பானு ராத்திர உச்சுவுக சமர்ப்பித ஜானு கரதல பிக்ஷு தரதல வாச ததபின முஞ்சத்யாச பாச. எந்த நிலை வந்தாலும் சரி, இந்த ஆசையானது போகலையே அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அடுத்த சனி ஞாயிறு சதஸ் இருக்கிறதுனால கிளாஸ் இல்லை. அதுக்கு அடுத்ததான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை அன்றைக்கி தீப பூஜை இருக்குது, எல்லா ஸ்ரீகளும் அதில் கலந்துக்கலாம். 26ஆம் தேதி 27ஆம் தேதி அன்றைக்கி சண்டி ஹோமம் நடக்கிறது எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கேன். எல்லோரும் குருகுலத்தில் நடக்கிறது அபிராம்புரத்தில், எல்லோரும் வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தை பிரார்த்திக்கணும் அடையணும்னு பிரார்த்திச்சுண்டு. அதுக்கு அடுத்த வாரம் December 1st சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மேல் பாகம் கிளாஸ். அதே போல் லலிதா சஹஸ்ரநாம கிளாஸ் நாளன்னைக்கு புதன்கிழமை இருக்கு. அதுக்கு இங்கே கிளாஸ் ஆனது December 1st. ஹரி ஓம் சஹனவதோ சஹனவுனத்தோ சஹவீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தே சாந்தே சாந்திஹ பார்வதி பதே ஹர ஹர மஹாதேவ.